நீங்கள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயையும் எங்கிருந்து சம்பாதித்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள் என்று கேட்பது போலவே நீங்கள் குறிப்பிட்ட இந்த வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள், அதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏதாவது காசு தந்திருக்கிறாரா? உங்களுக்கு ஏதாவது பதவிகள் நாளை தர முடியும் என்று வாக்குறுதி தந்திருக்கிறாரா? அல்லது ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தினாரா? அல்லது உங்களுடைய சுயநலனுக்காக வேண்டித்தானா நீங்கள் அவருக்கு வாக்களிக்கிறீர்கள்? அல்லது இந்த நாட்டுடைய நலன், இந்த நாட்டிலே மக்கள் எல்லோரும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டி வாக்களித்தீர்களா என்றும் அல்லாஹு தஆலா கேட்பான். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், செய்த அனைத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது, செய்யாமல் விட்டதற்கான காரணத்தையும் அல்லாஹு தஆலா கேட்பான். நீங்கள் ஒருவரை ஆதரித்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் எதிர்த்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் ஏற்று இறக்குமதி செய்கின்ற பொழுது உங்களுக்கு விசேடமான சலுகைகளை இந்த ஆட்சியாளர் தருவார் என்ற எதிர்பார்ப்பிலே, மற்றவர்களுக்கு கொடுக்காத சலுகைகளை எல்லாம் உங்களுக்கு தருவார் என்ற எதிர்பார்ப்பிலே நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு நல்கியிருந்தால், வாக்களித்திருப்பீர்களாக இருந்தால், நிச்சயமாக அது ஒரு பெரிய சுயநலம், அது ஒரு பெரிய பாவம், அது ஒரு பெரிய துரோகம். அப்படி அல்ல, இந்த நாடு முன்னேற வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா இனங்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், இந்த நாடு முன்னேற்றத்தை நோக்கி வீறு நடை பயில வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற போதை வஸ்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கிடையிலே சௌஜன்யம், புரிந்துணர்வு, ஐக்கியம் நிலவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாக்கு போட்டால், அதற்காக வேண்டி மற்றவர்களோடு பேசினால், அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது, நாளை மறுமையிலே மீசானுடைய அந்த தராசு கனதியாக அமைவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். அப்படி இல்லாமல் அடுத்த பக்கமாக அமையுமாக இருந்தால், வமையாமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, உங்களுடைய உள்ளத்திலே இருந்த எண்ணம் கெட்டதாக இருக்கிறது, சுயநலம் கொண்டதாக இருக்கிறது என்றால், அந்த நேரத்திலே அது ஒரு பிழையான ஒரு சாட்சியமாக அமையும், ஒரு பிழையான முடிவாக அமையும். அல்லாஹு தஆலா அவற்றையெல்லாம் கணக்கு வழக்குக்கு கொண்டு வருவான். நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தொழுவதை மாத்திரம், நோன்பு இருப்பதை மாத்திரம் தான் ரப்பு பார்க்கிறான் என்று. அவன் உள்ளங்களை ஊடுருவி பார்ப்பான். வாக்களிப்பதற்கு பின்னணியில் இருந்தது நல்ல நோக்கமா கெட்ட நோக்கமா என்பதனை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருப்பதனால், நாளை இடம்பெற இருக்கின்ற வாக்களிப்பிலே வாக்களிப்பதற்கு முன்னால் ஒரு தடவைக்கு பல தடவை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நாலு பேரிடத்திலே ஆலோசனை செய்த நிலையிலே, குறிப்பிட்ட வேட்பாளரை பற்றிய நல்ல அறிவை பெற்ற நிலையிலே, அவருடைய கொள்கைகளை நல்ல முறையிலே தெரிந்த நிலையில் தானா வாக்களிக்கப் போகிறேன், அல்லது யாரோ சொல்லிவிட்டார்கள் என்னுடைய பரம்பரையினர் இந்த கட்சியிலே இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நான் வாக்களிக்க போகின்றேனா என்பதனை எல்லாம் பார்த்து தீர்மானித்து விட்டுத்தான் அங்கு போக வேண்டுமே தவிர, கண்மூடித்தனமாக யாரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாங்கள் வாக்களிக்க போக முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தல் இந்த நாட்டிலே, இந்த நாட்டின் சிரேஷ்ட பிரஜையாக வர இருக்கின்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் எனப்படுகின்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட, யாருக்கும் இல்லாத அதிகாரத்தை கொண்ட ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஆவலோடு அதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் 450 கோடி ரூபாய்களை அதற்காக வேண்டி செலவழிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு வரைமுறை இல்லாத அதிகாரம் இந்த இலங்கை நாட்டின் அரசியல் அமைப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ யாரோ ஒருவர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அது நாங்கள் விரும்பியவராக வரலாம், விரும்பாதவரும் வரலாம். இப்படியான சூழ்நிலையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் மிக பெருமதியானது. எந்த வேட்பாளர் 50% வாக்குகளையும், இன்னும் ஒரு வாக்குகளையும் மேலதிகமாக பெற்றுக் கொள்கிறாரோ அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவார் என்பது இந்த நாட்டின் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. யாரும் வாக்களிப்பதற்கு போகாமல் இருக்கக்கூடாது. வாக்களிப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுதும், சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுதும், சாட்சியத்திற்கு முன்வராமல் இருப்பது ஒரு பாவம் என்ற கருத்தை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பொய் சாட்சியம் சொல்வது என்பது ஒரு கபீரா, ஒரு பெரும்பாவமாக இருக்க முடியுமோ, அதே போன்று வாக்களிப்பதற்காக வேண்டி, சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு போகாமல் இருப்பதும் ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாளைய தினம் நேர காலத்தோடு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு பூரண ஒத்துழைப்பை கொடுத்து ஆள் அடையாளத்தை நிரூபித்து நேரகாலத்தோடு அந்த காரியத்தை முடித்துவிட்டு சாந்தியோடு சமாதானத்தோடு வீட்டுக்கு வருவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பழகி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் காலதாமதப்படுத்துவதும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடிப்படையாக சொல்லப்பட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த தேர்தலிலே எப்படியான முடிவையும் அல்லாஹு தஆலா தரலாம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற முடிவும் வரலாம், எதிர்பார்க்காத முடிவும் வரலாம். அந்த இரண்டு முடிவுகளையும் ஏற்பதற்கு தயாரான நிலையிலே எமது மனதை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய நியதிகளாக இருக்கின்றன. அது இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா வேட்பாளர்களுக்கும் வெல்ல முடியாது. யாரோ ஒருவர் தான் வெல்ல இருக்கிறார். இன்றைய வெற்றி நாளைய தோல்வியாக அமையலாம். அந்த மனோநிலையில் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், இந்த நபர் வெற்றி அடைந்தால் இந்த நாட்டுக்கு சுபீட்சம் கிடைக்கும் என்று. ஆனால் நாங்கள் எதிர்பாராத ஒரு நபர் வெற்றி அடைகின்ற பொழுது எங்களுக்கு விரக்தி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு விரக்தி என்பது வருவதில்லை. அவன் அல்லாஹு தஆலாவுடைய கதாவையும் கதிரையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுக்கு தான் தெரியும் யாரை ஒரு ஆட்சியாளராக அமர்த்த வேண்டும் என்று. ஒரு ஆட்சியாளர் நியமிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதிலே ஒரு காரணம், நல்ல மக்கள் அவருக்காக வேண்டி அதிகமாக வாக்களித்திருப்பார். ஒரு நல்ல ஆட்சியாளர் தெரிவு செய்யப்படுவதற்கு அவர் காரணமாக இருக்கு. ஒரு கெட்ட ஆட்சியாளர் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், மக்கள் அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள். நல்ல மக்கள் அவருக்கு, நல்லவருக்கு வாக்களிக்காமல் ஒதுங்கி இருப்பார்கள். இப்படியான காரணங்களாலும் ஒரு மோசமானவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் எந்த ஒரு தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். விரக்தி வர வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவு மாற்றமாக அமைகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் ஏதாவது ஒன்றை வெறுக்கலாம், விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அதற்குள் தான் அல்லாஹு தஆலா நலவை வைத்திருப்பான். நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பலாம், ஆனால் அதற்குள் உங்களுடைய கெடுதி மறைந்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே அப்படித்தான் சொல்லுகிறான். நாங்கள் மேலோட்டமாகத்தான் பார்ப்போம். அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா ரகசியங்களும் தெரியும். யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுடைய கைவசம் உள்ள விஷயங்கள். எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் நல்லவர் என்று காணுபவருக்கு வாக்களிக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இஸ்திகாரா செய்ய வேண்டும். அதே நேரம் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே விரக்தி வரமாட்டார். நல்லது நடந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்வான். கெடுதி விரும்பாத ஒன்று நடந்துவிட்டால் அவன் பொறுமையாக இருப்பான். நாம் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், நாளையோ அல்லது நாளை மறுதினமோ வெளியாகக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே அல்லது நாம் விரும்பாத விதத்திலே அமையுமாக இருந்தால் அந்த நேரத்திலே எங்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாது. உலகத்திலே அப்படித்தான் என்று நாங்கள் நிம்மதி அடைய வேண்டும். அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடந்துவிட்டால் ஷக்கர், அல்லாஹு தஆலாவுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான். அவன் விரும்பாத காரியங்கள் அவனுக்கு நடந்துவிட்டால் அவன் பொறுமையாக இருக்கிறான் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நன்றி செலுத்துவதற்கும் பொறுமையாக இருப்பதற்கும் இடையில்தான் ஒரு மூமினுடைய உள்ளம் இருக்குமே தவிர விரக்தி அடைவது என்ற நிலைக்கு அது போக மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை குடும்ப வாழ்க்கையிலும் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம், அவளிடத்திலே இருக்கின்ற ஒரு மோசமான பண்புக்காக. சில நேரங்களிலே அல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடத்திலே ஒரு நலவை வைத்திருக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவன் வெறுக்கின்ற ஒரு பண்பு இருப்பது போலவே இவன் விரும்புகின்ற ஒரு பண்பை அந்த பெண் கொண்டவளாக இருக்கலாம், எனவே அந்த பெண்ணை முற்றுமுழுதாக ஒதுக்கிவிட வேண்டாம் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளர் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில், அவர் எனக்கு எங்களுக்கு வெறுப்புக்குரியவராகவும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் வெற்றி அடைவாராக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விலே தவக்குள் வைத்துவிட்டு பொறுமையாக நிதானமாக அதுல ஏதோ ஒரு நலவை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் அவற்றை பார்க்க வேண்டும். அதனை சுகமாக நாங்கள் பார்ப்போம், அதற்குள் ஒரு நலவு இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். எங்களால் நல்ல எண்ணம் வைத்தோம், முயற்சி செய்தோம், இப்படியான முயற்சிகள் எல்லாம் நடந்தும் கூட நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது நாங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், விரக்தி அடைய வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஸதகூனு பஅதி அஸரத்தும் வ உமூரும் துன்கிரூனஹா, நீங்கள் எனக்கு பின்னால் சுயநலத்தை காணுவீர்கள் அல்லது நீங்கள் விரும்பாத சில காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் ஃபமா தஅமுருனா, அப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, கால ஸதுஅதுன லதுஅதுனல் ஹக்க அல்லதி அலைக்கும், உங்கள் மீது என்னென்ன கடமைகளை அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்றானோ நீங்கள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாவிடம் இருந்து எதனை எதிர்பார்க்கிறீர்களோ அவற்றை அல்லாவிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவது எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கு பிறகு அல்லாவிடத்திலே எங்களுக்கு பாக்கியத்தை தா என்று துவா செய்ய வேண்டும். எமது கடமைகளை நாங்கள் செய்வோம், அன்றாடம் நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை நாங்கள் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டின் தலைவர் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவரை விமர்சிக்கிறோம். ஆனால் அந்த நாட்டு தலைமை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன தலைமைகளை எல்லாம் நல்ல முறையில் தானா வைத்திருக்கிறோம்? எமது பாடசாலை தலைமை எப்படி இருக்கிறது? எமது வீட்டு தலைமை எப்படி இருக்கிறது? எமது பள்ளிவாயல் தலைமை எப்படி இருக்கிறது? எமது இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைமை எப்படி இருக்கிறது என்பதனையெல்லாம் பற்றி சிந்திப்பதற்கு, கவலைப்படுவதற்கு, விடுபட்டிருக்கின்ற தவறுகளை சீர் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தலைமையை பற்றி மாத்திரம் கவலைப்பட்டு விவாதித்துக் கொண்டு அங்கு ஊழல் இருக்கிறது, அங்கு லஞ்சம் இருக்கிறது, அங்கு மோசடி இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பாத சில காரியங்கள் நடக்கலாம் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களுடைய கேள்வி எப்படி, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் யார சொல்லலாம், உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு கருத்து என்று பாருங்கள். எங்களுடைய வட்டத்துக்குள், எங்களுடைய அதிகாரத்துக்குள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கிறார்களோ அவற்றை நாங்கள் செய்தால் நிச்சயமாக எங்கள் மீது நல்ல தலைவர்களை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். எனவே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலேதான் அவற்றினுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாங்கள் துஆக்களிலே ஈடுபட வேண்டும். இரண்டாவது விஷயம், நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒருவர் ஆட்சியாளராக வந்துவிட்டால் அப்படியான சந்தர்ப்பத்திலே எப்படி நடக்க வேண்டும்? வழக்கமாக இன்று ஊர் உலகத்திலே எப்படி இருக்கிறது? பட்டாசு கொளுத்துவார்கள், தோல்வி அடைந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தொந்தரவு படுத்துவார்கள், ஏசுவார்கள், அதிகாரத்தை கையில் எடுத்து மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள். இதுதான் இன்று உலகத்தில் இருக்கின்ற நடைமுறையாக இருக்கிறது. பழி வாங்குவது, அவர்களை அடிப்பது, அவர்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவது, இவைதான் வெற்றி அடைந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களுக்கு செய்கின்ற ஒரு வழக்கமாக உலகத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுக்கு வெற்றி வந்து விட்டால் அவன் ஒரு நாளும் அப்படி நடந்து கொள்ள மாட்டான். அவனிடத்திலே தலைக்கணும் வரமாட்டார், அவனிடத்திலே பணிவு வரும், அவனிடத்திலே அடக்கம் வரும். அல்லாஹ்வுக்கு அவன் சுக்ரு செய்வான். அல்லாஹு தாலா தான் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்தவன் என்று சொல்லி அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, என்னுடைய ரப்பு தான் காரணம், அவன் தான் இந்த வெற்றியை தந்தான் என்று அடிக்கடி சுக்ர் செய்கின்ற ஒரு தன்மை அவனிடத்திலே காணப்படும். இதற்கு நல்ல உதாரணம் தான் மக்காவுடைய வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நீண்ட நாள் கனவாக இருந்தது. தான் பிறந்து வளர்ந்த அந்த பூமியை விட்டும் தான் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். சுமார் 8 வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் மக்காவுக்குள் வெற்றி வாகை சூடி அவர்கள் நுழைகிறார்கள். அந்த நேரத்திலேதான் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் சொல்லுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹு தஆலாவுடைய வெற்றியும் அல்லாஹு தஆலாவுடைய உதவியும் வந்துவிட்டால். அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்கள் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள், காபிர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களுக்கு வெற்றி வந்துவிட்டால் நபியே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜன், மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் கண்டால், என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டல் பாருங்கள். அகம்பாவம் வரக்கூடாது, தலைக்கணம் வரக்கூடாது, வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது. முதலாவது சொல்ல வேண்டும், ஆட்சிக்கு உண்மையில் சொந்தக்காரன் அல்லாஹு தாலா. அவன் இப்போது இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் எங்களுடைய கையிலே தந்திருக்கிறான். அது எப்போதும் எங்களுடைய கையை விட்டும் நழுவக்கூடும், எந்த நேரத்திலும் அது பறிபோகக்கூடும். அவன்தான் தூய்மையானவன், நாங்கள் எல்லோரும் குறைபாடு உள்ளவர்கள், எங்களுடைய பக்கத்திலே நியாயமான தவறுகள் இருக்கலாம், எனவே அவன் தான் சிரேஷ்டமானவன் என்று வெற்றி வருகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவது. இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுவது. ஏன் அந்த இடத்திலே வெற்றி வருகின்ற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும்? இதுவரைக்கும் நாங்கள் இந்த பயணத்திலே, இந்த வெற்றியை அடைகின்ற இந்த பயணத்திலே இடை நடுவே சில பாவங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்க முடியும். உள்ளத்தால் பாவம் செய்திருக்கலாம், உடல் உறுப்புகளால் பாவம் செய்திருக்கலாம். எனவே அந்த வெற்றி வருகின்ற பொழுதுதான் அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்ஹு மக்கா எனப்படுகின்ற மக்காவுடைய வெற்றி நடக்கிறது. அந்த நேரத்திலே குறைஷி தலைவர்கள் காலா காலமாக எதிர்த்து கொண்டவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஹல பைத் அபி சுஃபியான், யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைகிறாரோ அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. அவர் குரேஷியர்களுடைய தரப்பிலே இருந்து போராடிய ஒருவர், உங்களுக்கு தெரியும். உஹத் யுத்தத்திலே அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று எங்களுக்கு தெரியும். அப்படியிருந்தும் வெற்றி கிடைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை, பழி வாங்கவில்லை. என்ன செய்தார்கள்? அதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைகிறாரோ அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று எதிர்பாராத விதமாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டார்கள். வெற்றி வந்தால் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே நிதானம் இழக்கக்கூடாது. எதிரிகளை மன்னிக்கின்ற தன்மை, எதிரிகளுடைய உள்ளங்களை கூட வெல்லுகின்ற அந்த தன்மை வர வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய பக்கத்து வீட்டார் மாற்று கட்சி உள்ளவராக இருக்கலாம். உங்களோடு காரியாலயத்தில் வேலை செய்கின்றவர் வேறொரு வேட்பாளருக்கு வாக்களிப்பவராக அல்லது தீவிர ஆதரவாளராக இருக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் வெற்றி அடைந்ததற்காக அவரை நையாண்டி பண்ணுவதும், அவரை குத்தி காட்டுவதும், அவருடைய தோல்வியை பயன்படுத்தி அவரை மானுஷிக ரீதியாக வீழ்த்துவதும் இஸ்லாமிய பண்பாடல்ல. சில நேரங்களில் தேர்தலுக்கு முன்னால் அவர் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், அவரை நாங்கள் பெருமனதோடு மன்னிக்கிறோம் என்றால் அதுதான் இஸ்லாத்தினுடைய பண்பாடாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தல் என்பது ஒரு நாள் சமாச்சாரம். அதற்கு பிறகு எங்களுக்கு பக்கத்து வீட்டார் தேவைப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் தேவைப்படுகிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் தேவைப்படுகிறார்கள். நாங்கள் ஏன் பகைத்துக் கொண்டு வாழ வேண்டும்? நீங்கள் அரசியல்வாதிகளை பாருங்கள், அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், வெளியே வந்து அவர்கள் தேநீர் உபசாரங்களிலே மிகவும் குதூகலமாக இருந்து கொண்டிருப்பார்கள், திருமண வீடுகளுக்கு கூட பரஸ்பரம் போய்க் கொண்டிருப்பார்கள். ஆனால் சண்டை பிடித்துக் கொள்பவர்கள் யார்? அவர்களுடைய ஆதரவாளர்கள். இதனை விடவும் ஒரு பெரிய மடத்தனம் வேறு எதுவாக இருக்கலாம்? யாருக்கோ ஆட்சி கிடைக்கிறது, யாரோ ஆடம்பரமான வாழ்க்கைக்குள் போகிறார்கள், ஆனால் சாதாரண ஏழை பொதுமக்கள் தான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனை விடவும் ஒரு கேலி கூத்து வேறு எதுவாகத்தான் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்தியை பாவித்துக் கொள்வோம், தூர நோக்கோடு யோசிப்போம். நாங்கள் ஒரு பொழுதும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் நேற்று முந்தைய தினம் ஒரு வீடியோ ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பெரு இனத்தை சேர்ந்த ஒரு மதகுரு, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மதகுரு அந்த வீடியோவிலே பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் சில நாட்களுக்கு முன்னால் கனடாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நானும் இன்னும் சில மத பெரியார்களும் சேர்ந்து ஒரு பயணம் போய்த்துக் கொண்டிருந்தோம். அங்கு ஒரு வாக்கடிச்சாவடியை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தோம். பாராளுமன்ற தேர்தல் என்றால் அங்கு போலீசார் கடமையில் இருப்பார்கள், ஆமிக்காரர்கள் கையிலே துவக்கோடு இருப்பார்கள், மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். அங்கு அப்படி எதனையுமே காணவில்லை. மக்கள் வாக்களித்து விட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அன்றைய தினத்துக்கு முந்தைய தினமும் காரியாலயங்கள் திறந்திருந்தன. அன்றைய தினமும் வாக்களிக்கின்ற நாளிலும் காரியாலயங்கள் எல்லாம், அன்றாட வாழ்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு மணித்தியாலம் மாத்திரம் காரியாலயத்துக்கு லீவு வழங்கப்பட்டிருந்தது. வாக்களித்து விட்டு மீண்டும் தொழிலுக்கு போனார்கள். அன்று இரவு 10 மணிக்கு எல்லா வாக்குகளும் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. எந்த ஒரு கலவரமும் நடக்கவில்லை, யாரும் பழிவாங்கப்படவில்லை. அடுத்த நாள் மீண்டும் சுமூகமான வாழ்க்கையை அந்த நாட்டிலே பார்த்தோம். எனவே அந்த மக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள், நமது நாட்டில் அப்படியா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே நாங்கள் காணுகிறோம். தேர்தல் வந்துவிட்டால் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் மீடியாக்களிலும் சேரை அள்ளி கொட்டுவது, மற்றவர்களுக்கு சிந்திக்க தெரியாது என்று அவர்களை மடையர்களாக சித்தரிப்பது, பொய்யை இட்டு கட்டுவது, அபாண்டம் சுமத்துவது, லஞ்சத்தையும் ஊழலையும் கருவியாக பயன்படுத்துவது, தேர்தலிலே வெற்றி அடைந்து விட்டால் வன்முறைகளை தூண்டி விடுவது என்பதுதான் நமது நாட்டு கலாச்சாரமாக இருக்கிறது. அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை என்று மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அரசியல் என்ற அந்த நல்ல துறையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்றிவிட்டோம். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை கிடையாது. கயாமத்திலே அமல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும் என்ற நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கு இந்த உலகம்தான் ஒரு பெரிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி அல்ல. அவன் அரசியல் செய்தாலும், அவன் பொருளாதாரத்திலே சம்பந்தப்பட்டாலும், என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் கணக்கு காட்ட வேண்டும், நான் அபாண்டம் சுமத்த முடியாது, நான் தேவையில்லாத ஆட்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது, மற்றவர்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஆட முடியாது, எனக்கு வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்ற சிந்தனையோடுதான் ஒரு முஸ்லீம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே அப்படியான ஒரு சூழ்நிலை எப்போது ஏற்படும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். சிலரை பொறுத்தவரையில் அரசியல் என்பது ஒரு மதமாக, ஒரு ரிலிஜனாக மாறி இருக்கிறது. அரசியல்வாதிகளை அவர்கள் தெய்வங்களாக பூஜிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு பணம் என்பது ஒரு தெய்வம், சிலருக்கு அரசியல் என்பது ஒரு தெய்வம், இன்னும் சிலருக்கு புகழ் என்பது ஒரு தெய்வம். இப்படி எத்தனையோ தெய்வங்களை பலரும் தங்களுடைய உள்ளத்திலே வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழும்பினாலும் அரசியல், தூங்கினாலும் அரசியல், பேசினாலும் அரசியல், எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த பிக்கரோடு இந்த சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கும் நேரம் கிடையாது, கல்வி கற்பிப்பதற்கும் நேரம் கிடையாது, தொழில் செய்வதற்கும் நேரம் கிடையாது. அளவுக்கு மிச்சமாக, அளவு மீறி, எல்லை மீறி அந்த விஷயங்களிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் அளவோடு வைத்துக் கொள்வான், தேவையான அளவோடு நிறுத்திக் கொள்வான். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையை பேணிக் கொள்ள வேண்டும். ஒரே குடும்பத்துக்குள் இருக்கின்ற சகோதரர்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், ஒரே ஊரில் இருக்கின்ற ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கட்சிகளை அடிப்படையாக கொண்டு முரண்பட்டுக் கொள்கிறார்கள், வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறார்கள். தகப்பனுக்கு எதிராக மகன், மகனுக்கு எதிராக தகப்பன் என்று அரசியலை நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறானே, என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவன் அலசி ஆராய்ந்து பதிந்து கொண்டிருக்கிறானே. இவற்றை பற்றிய ஒரு அச்சம், ஒரு பயம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஆட்சியை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் என்ன சொல்கிறான்? துஉத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பாய், எடுப்பாய் என்று சொல்லவில்லை, பறிப்பாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியவர்களை அவமானப்படுத்துவாய். உன்னுடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறது, நீ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்ற அந்த மனப்பாங்கோடு தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் பார்க்க வேண்டுமே தவிர, ஆட்சி கிடைத்தவர்களுக்கெல்லாம் தெய்வீக பண்பு இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு நரம்பை அல்லாஹு தஆலா சுருக்கி விடுவானாக இருந்தார், கல்புக்கு போகின்ற, இதயத்துக்கு போகின்ற ஒரு நரம்பிலே ஒரு சின்ன பிளாக் வருமாக இருந்தால், ஹார்ட் அட்டாக் வருமாக இருந்தால், நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது அதற்கு மேல் பவர் உள்ள ஒருவராக இருக்கலாம், எந்த நேரத்திலும் அவர் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டுதான் இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் ஒரு முஸ்லீம் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு முஸ்லீம் அரசியல் செய்வதற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அரசியல் செய்வதற்கும் இடையிலே மிக பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் பாடசாலைகளிலே மூன்றாம் தவணை பரீட்சை இடம்பெறக்கூடிய காலம். பிள்ளைகள் மிகவும் மும்முரமாக இந்த வகுப்பேற்ற பரீட்சைக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலையை வீட்டிலே ஏற்படுத்திக் கொடுங்கள். எந்த நேரமும் இந்த தொலைக்காட்சியையும் இந்த வானொலியையும் போட்டுக்கொண்டு, எந்த நேரத்திலும் இந்த கையடக்க தொலைபேசியிலே அரசியலை நுழைத்துக் கொண்டு அந்த வீட்டிலே ஒரு அமர்க்களத்தை உண்டு பண்ண வேண்டாம். எல்லாவற்றையும் அளவோடு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வன்முறைகளை தூண்டுவோமாக இருந்தால், ஊரிலே நாட்டிலே பிரச்சனைகளை கொண்டு வருவோமாக இருந்தால், இந்த நாட்டினுடைய வளங்கள் பாதிக்கப்படும், இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான உறவுகள் பாதிக்கப்படும், கல்வி பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் நாங்கள் அரசியலிலே சம்பந்தப்பட வேண்டுமே தவிர, நாம் எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்று யோசிப்போமாக இருந்தால், எங்களுடைய பேஸ்புக்கிலே நாங்கள் போடுகின்ற ஒரு வார்த்தை மட்டும் போதும் ஒரு பெரிய நெருப்பு குச்சியாக மாறி ஒரு பெரிய கலவரமாக அது மாறுவதற்கு. மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீர். நாங்கள் பேசுகின்ற உதிர்க்கின்ற ஒரு சொல்லாக இருந்தாலும், அதனையும் ரகீபத்தை பதிவு செய்து கொள்கிறார்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்போதும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேர்தல் தினமான நாளை தினம் கட்டாயமாக ஒவ்வொருவரும் வாக்களிக்க செல்ல வேண்டும். அகில இலங்கை ஜமியத்துலமா சொல்லி இருக்கிறது, பெண்கள் முகம் மூடக்கூடிய பெண்களாக இருந்தால் அங்கு சென்று தங்களுடைய முகத்தை திறந்து அடையாளத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று. தேவையான ஆள் அடையாள அட்டையோடு நாங்கள் போக வேண்டும். தேர்தல் மோசடியிலே நாங்கள் சம்பந்தப்படக்கூடாது. நல்லவர் பொருத்தமானவர் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் உயர்ந்த பட்சமாக நாங்கள் வாக்களிக்க முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகள், பெண்கள், அங்கவீனர்கள் போன்ற அனைவரையும் அழைத்து செல்வதற்கான விசேடமான போக்குவரத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். நாங்கள் அப்படி செய்வது ஒரு சதக்காவாக, ஒரு இபாதத்தாக, ஒரு நன்மைக்கு உதவி செய்வதாக அமையும். நாங்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டு அதன் மூலமாக ஒரு மோசமானவர் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் அதன் மூலமாக நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்துக்கும் அல்லாவிடத்திலே நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாளைய தினத்திலே தஹஜ்ஜத்துக்காக வேண்டி எழும்பி அந்த ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பொருத்தமான, இந்த நாட்டிலே சுபிட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நீ தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு சென்று பள்ளி வாயிலே தொழ வேண்டும். அன்று சுபஹுக்கு பிறகு குர்ஆன் ஓத வேண்டும். அல்லாவிடத்திலே விசேடமாக கண்ணீர் மல்கி கேட்க வேண்டும். அடுத்த ஜனாதிபதியாக வருபவர் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்டவராக அமையப் போவதனால், அவருடைய கையிலே அல்லாஹ் நிறைய விஷயங்களை கொடுத்து வைத்திருப்பதனால் அவர் பொருத்தமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும். நேரகாலத்தோடு சென்று அந்த வாக்குகளை நாங்கள் போட வேண்டும். போட்டுவிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்து எமது வேலைகளை நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, அதற்காக வேண்டி பாதை ஓரங்களிலே குறிப்பாக இளைஞர்கள் ஒன்று கூடி தேவையில்லாத கதைகளை அளந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விஷமத்தனமான சக்திகள் முஸ்லீம்களை குழப்புவதற்கும் முஸ்லீம் ஊர்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கும் முயற்சிக்கலாம். அல்லாஹு தஆலாவுக்கு தான் தெரிஞ்ச விஷயம். எனவே அப்படியானவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்காமல் யாரெல்லாம் பொறுப்புதாரிகள் இருக்கிறார்களோ அவர்களோடு சம்பந்தப்பட்டு ஜனநாயக அடிப்படையிலே சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வர வேண்டும். வீட்டுக்கு வந்ததற்கு பின்னாலும் அல்லாவிடத்திலே நாங்கள் துவாவோடு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு யார்தான் தெரிவு செய்யப்பட்டாலும் திருப்தியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வல்ல நாயன் எனக்கும் உங்கள்